ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, அந்த ஊர் பள்ளியில் ஓர் இளம்பெண் புதிதாக வேலைக்குச் சேர்ந்தார். ஒரு வாரம் சென்றபின் பள்ளியின் நிர்வாகி அவரை அழைத்து கூடுதலாக ஒரு பணியை அவருக்கு கொடுத்தார். வாரத்தில் ஒரு நாள் அவர் அருகிலிருந்த மருத்துவமனைக்குச் சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்பதே அந்த பணி. நிர்வாகி சொன்னதற்கு மறுப்பு சொல்ல முடியாமல் அந்த பெண் அடுத்த நாள் மருத்துவமனைக்குச் சென்றார். படுக்கையில் கிடந்த அந்த சிறுவனை பார்த்ததும் அவருக்கு பெரும் அதிர்ச்சி. ஒரு தீ விபத்தில் உடலெங்கும் வெந்து போய் படுத்து கிடந்தான் அந்த சிறுவன். இவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டுமா என்று அந்த இளம்பெண்ணின் மனம் தடுமாறியது. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே என்பதால் அவனுக்கு பாடம் சொல்லித்தர ஆரம்பித்தார். தீ காயங்களுடன் படுத்து கிடந்த அந்த சிறுவனை பார்க்கவும் தைரியமில்லாமல் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து அவனுக்கு அரை மணி நேரம் பாடம் சொல்லித்தந்தார் அந்த இளம்பெண். மீண்டும் அடுத்த ஞாயிறு வருவதாக சொல்லி புறப்பட்டார். உடலெல்லாம் எரிந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தந்தது அவருக்கே வேதனையாக இருந்தது. அடுத்த ஞாயிறு ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணியபடியே அவர் வீட்டுக்கு திரும்பினார். இருந்தாலும் அடுத்த ஞாயிறு வந்தபோது அந்த இளம்பெண் அந்த சிறுவனை பார்க்க எண்ணினார். அவனுக்கு பாடம் சொல்லித்தரவில்லை என்றாலும் அவனை பார்க்க வேண்டும் போல் அவருக்கு தோன்றியது. அவர் மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு வாசலிலேயே அந்த சிறுவனுடைய அம்மா அந்த இளம்பெண்ணை சந்தித்தார்.
நீங்கள்தான் என் மகனுக்கு போன வாரம் கணக்கு சொல்லி தந்தீர்களா
என்று அவரிடம் கேட்டார். உயிருக்கு போராடும் ஒரு சிறுவனுக்கு கணக்கு சொல்லித்தந்தது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான செயல் என்பதை அந்த தாய் தன்னிடம் சொல்லப் போகிறார் என்று எதிர்பார்த்து அந்த இளம்பெண் பயந்தார்.
கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததால் தான் நான் அப்படி செய்தேன்
என்று தயங்கி தயங்கி அந்த இளம்பெண் சமாதானம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த தாயோ இளம்பெண்ணின் கைகளை இறுக பற்றிக்கொண்டு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தோட பேசினார்.
நீங்கள் எவ்வளவு பெரிய உதவி செய்துள்ளீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது
என்று அந்த தாய் சொன்னதும் இளம்பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த தாய் தொடர்ந்தார்.
நீங்கள் சென்ற ஞாயிறு வருவதற்கு முன் என் மகன் தான் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று அவனே தீர்மானித்து விட்டான். எனவே உண்ண மறுத்தான், மருந்து சாப்பிட மறுத்தான். ஆனால் நீங்கள் கணக்கு பாடம் சொல்லி தந்த நாளிலிருந்து என் மகனிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன. எனக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர ஒரு ஆசிரியரை என் பள்ளி அனுப்பியுள்ளது என்றார். நான் கட்டாயம் மீண்டும் பிழைத்தெழுந்து பள்ளிக்கு திரும்புவேன் என்று என் பள்ளியில் உள்ளவர்கள் நம்புகின்றார்கள் என்றுதானே அர்த்தம் என்று என் மகன் சொல்ல ஆரம்பித்து விட்டான். நீங்கள் வந்து சென்ற நாளிலிருந்து தான் பிழைத்துக் கொள்வோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை என் மகனுக்கு பிறந்துவிட்டது. இந்த ஒரு வாரத்தில் அவனிடம் ஏற்பட்டுள்ள மாற்றங்களைக் கண்டு மருத்துவர்களே ஆச்சரியத்தில் இருக்கின்றார்கள். எல்லாம் நீங்கள் செய்த அற்புதம்
என்று அந்த தாய் கண்ணீரோடு சொல்லச் சொல்ல அந்த இளம்பெண்ணின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அன்புள்ளங்களே, அந்த இளம்பெண்ணின் அனுபவத்தை இவ்வளவு விவரமாக நான் கூறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அந்த காரணமும் நாம் இன்று சிந்திக்கும் ஞாயிறு வாசகங்களுடன் தொடர்புடையது. அன்பு நெஞ்சங்களே, நமது நோய்கள் குணமாவதற்கு காரணங்கள் என்னென்ன? மருந்து, மாத்திரை, மருத்துவ சிகிச்சை இவைகளால் மட்டும் ஒருவர் குணமாக முடியாது. குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை ஒருவர் மனதில் உதிப்பதுதான் அவர் குணம் பெறுவதற்கான முதல் படி. அந்த நம்பிக்கை ஒருவர் மனதில் தோன்றுவதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. இவற்றில் எதிர்பாராத வழிகளும் பல இருக்கும். தீ காயங்களோடு போராடி மனம் வெறுத்து மரண வாயிலை நெருங்கிவிட்ட அந்த சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வந்த ஆசிரியர் அவரையும் அறியாமல் குணமாக்கும் வழியை காட்டவில்லையா? இந்த நம்பிக்கை இல்லாதபோது குணம் பெறுவது கடினமாகிப் போகின்றது, முடிவில் இயலாமலும் போகின்றது. நம்பிக்கையற்ற நிலையில் நம்முள் உருவாகும் மன அழுத்தங்களை இன்றைய முதல் வாசகம் நமக்கு காட்டுகின்றது. யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் துன்பங்களால் நொறுங்கிப்போன ஒருவரது உள்ளத்திலிருந்து எழும் அவலக் குரலாய் ஒலிக்கின்றது.
யோபு புத்தகம் பிரிவு 7. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன், இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன.
அன்பு நெஞ்சங்களே, இப்போது நாம் கேட்ட இந்த வரிகளை நம்மில் பலர் பலவிதங்களில் சொல்லியிருக்கின்றோம். துன்பங்கள் நம் வாழ்வை நிரப்பும்போது நம்மிடமிருந்து முதலில் விடைபெறுவன எவை? உணவும் உறக்கமும். இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன் என்ற யோபுவின் வார்த்தைகள் நமது உள்ளத்தின் உணர்வுகளை எதிரொலிப்பதாயில்லையா? துன்ப சூறாவளி நம்மை தாக்கும்போது வேரோடு பிடுங்கப்பட்ட மரத்தைப் போல, சுழல் காற்றில் சிக்கிய ஒரு சருகைப் போல, புயலில் சிக்கிய படகைப் போல என்றெல்லாம் நாம் நம்மையே உருவகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பு இதயங்களே, உருவகங்களில் நாம் பேசிக் கொண்டிருப்பதால் மற்றொரு உருவகத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். துன்பம் புதை மணலைப் போன்றது. புதை மணலில் விழுந்தவர்கள் அந்த புதை மணலிலேயே தங்கள் கவனம் முழுவதையும் செலுத்தி அங்கேயே போராடிக் கொண்டிருந்தால் அந்த புதை மணலுக்குள் இன்னும் ஆழமாக புதைந்து போகும் ஆபத்து உண்டு. புதை மணலிலிருந்து நாம் கரையேற வேண்டுமென்றால் உறுதியான ஓரிடத்தில் உள்ள மற்றவரின் உதவி நமக்கு வேண்டும். அவர் நமது கரம் பற்றி மேலே இழுத்தால் நாம் அங்கிருந்து வெளியேற முடியும். புதை மணலில் சிக்கியிருந்த யோபுவின் நம்பிக்கையற்ற கதறலை நாம் இப்போது முதல் வாசகத்தில் கேட்டோம். ஆனால் யோபு அங்கேயே தங்கிவிடவில்லை. இறைவன் மீது அவர் கொண்ட நம்பிக்கை அவரை புதை மணலிலிருந்து விடுவித்து உறுதியான பாறையின் மீது நிறுத்தியது என்பதை நாம் அறிவோம். யோபுவைப் போல இறைவன் மீது அசையாத நம்பிக்கை கொள்ள இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. உடல் நோயாலும் மனநோயாலும் பாதிக்கப்பட்ட பலருக்கு இயேசு குணமளிக்கும் நிகழ்ச்சியை இன்று மார்க்கு நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம். எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய நற்செய்தியில் இரு பகுதிகள் என் கவனத்தை ஈர்த்தன. இயேசு குணமளிக்கும் இந்த புதுமைகளை செய்தது ஓர் ஓய்வு நாளில். ஓய்வு நாளன்று எந்த பணியும் செய்யக்கூடாது என்பது யூதர்களின் முக்கியமான ஒரு சட்டம். இயேசு அதை மீறினார். அவரை பொறுத்தவரை குணமளிப்பது என்பது ஒரு வேலையே அல்ல, அது உண்பது உறங்குவது போன்ற ஒரு தினசரி கடமை என்று அவர் எண்ணினார். இயேசுவை பொறுத்தவரை ஒரு மனிதரை குணமாக்க எந்த சட்டத்தையும் மீறலாம் என்பதை தெளிவுபடுத்தினார். இன்றைய நற்செய்தியில் என்னை ஈர்த்த இரண்டாவது பகுதி இதோ.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1. மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய்பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை.
நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. ஆம் அன்புள்ளங்களே, குணமளிப்பது கடவுளே ஆனாலும் இயேசுவே ஆனாலும் அந்த குணமளிக்கும் ஊற்றை நாடி வருவது நமது கடமை. குணம் பெற வேண்டுமென்ற ஆவல், குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை, இவை இல்லாதபோது குணம் பெறுவது கடினம். சீமோனின் மாமியார் குணமானதால் இயேசுவின் சக்தியை பற்றி அன்றுதான் அந்த ஊர் மக்கள் அறிந்திருந்தனர். ஆனால் தீய ஆவிகளுக்கு அவர் யார் என்பது ஏற்கனவே தெரிந்திருந்தது. இப்படி தனது வலிமையும் புகழும் வளர்ந்து வருவது இயேசுவை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. எவ்வித புகழையும் தேடாமல் அவர் அமைதியாக தன் குணமாக்கும் பணியை தொடர்ந்தார். அன்புள்ளங்களே, நாம் இன்று இறைவனிடம் மூன்று வரங்களுக்காக மன்றாடுவோம். குணம் பெற வேண்டும் என்ற நிலையில் நாம் இருந்தால், அல்லது நமது நெருங்கிய உறவுகள் யாராவது இருந்தால், நாம் குணம் பெறுவோம், அவர்கள் குணம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்குள் வளர வேண்டும் என்று முதலில் மன்றாடுவோம். இரண்டாவது, தீயில் வெந்து கிடந்த அந்த சிறுவன் குணமாவதற்கு உதவிகள் செய்கிறோம் என்பதே தெரியாமல் உதவி செய்த அந்த இளம் பெண்ணைப் போல எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு நன்மைகள் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்று ஜெபிப்போம். இறுதியாக, அன்புள்ளங்களே, நலமளிக்கும் பணிகளுக்கு இடையூறாக வரும் நிபந்தனைகள், சட்டங்கள் போன்றவற்றையெல்லாம் தாண்டி நமது பணிகளை தொடரும் உறுதி நமக்கு உருவாக வேண்டும் என்றும் இறைவனிடம் மன்றாடுவோம்.
சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.